இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு ஜீவ புஸ்தகம் என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். நாம் கடந்த வாரம் ஞாபக புஸ்தகம் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்தோம். ஞாபக புஸ்தகம், வேத புஸ்தகம், மூன்றாவதாக ஜீவ புஸ்தகம். இந்த எல்லா புஸ்தகத்துக்கும் ஒரு காலக்கணக்கு இருக்கிறது. இந்த காலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 1000 ஆண்டு ஆட்சிக்கு முன்பாக, 1000 ஆண்டு ஆட்சிக்கு பின்பாக. இந்த காலக்கணக்கினுடைய தொடர்பில் தான் இந்த புஸ்தகங்கள் திறக்கப்படுகிறது. 1000 ஆண்டு ஆட்சிக்கு முன்பாக ஞாபக புஸ்தகம் திறக்கப்படுகிறது. ஞாபக புஸ்தகம் திறந்ததுனால அதில் இருக்கிற எல்லா ஆட்களும் தான் 1000 ஆண்டில் ஆட்சி செய்கிறவங்களாக வர்றாங்க. அப்புறம் வேத புஸ்தகமும் 1000 ஆண்டு ஆட்சிக்கு முன்பதாகத்தான் திறக்கப்படுகிறது. ஆனால் ஜீவ புஸ்தகம் மட்டும் 1000 ஆண்டு ஆட்சிக்கு முன்பாகவும் திறக்கப்படுகிறது, 1000 ஆண்டு ஆட்சிக்கு பின்பாகவும் திறக்கப்படுகிறது. அப்படியாக 1000 ஆண்டு ஆட்சிக்கு முன்பாக ஜீவ புஸ்தகத்திலே பெயரெழுதப்பட்டவர்கள் யார், அவங்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். அப்போ 1000 ஆண்டு ஆட்சிக்கு முன்புனா நாம தான், இன்றைக்கி இருக்கிற ஜனங்களில். இன்றைக்கி இருக்கிற ஜனங்களில் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிற ஜனங்கள் யார், அதே மாதிரி நித்திய ஆக்கினி தீர்ப்பு. நித்திய ஆக்கினி தீர்ப்புனா அக்னி நரகம். அக்னி நரகத்தில் முதல் முதலாக பிரவேசிக்கிற ஜனங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, 1000 ஆண்டு ஆட்சிக்கு முன்பாக இருக்கிற இந்த தலைமுறையில் இருக்கிற ஜனங்கள் தான். அப்போ நேரடியாக நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிற ஜனங்களும் இந்த ஜனங்க தான். நேரடியாக அக்னி நரகத்துக்குள்ளே பிரவேசிக்கிற ஜனங்களும் இன்றைக்கி உயிரோடு இருக்கிற ஜனங்கள் தான். தானியேல் 12:2 தானியேல் 12:2 போதும். பூமியின் தூளிலே, அப்படின்னா பூமியின் தூளிலேனா தேவனுடைய வசனங்களிலே, தேவனுடைய வசனங்களிலே காத்திருக்கிறவர்கள் அநேகர் நித்திய ஜீவனுக்கும் நித்திய நிந்தைக்கும். நித்திய நிந்தைனா இந்த ஜனங்கள் 1000 ஆண்டு ஆட்சிக்கு பின்பாக தான் வருவாங்க. ஆனால் நித்திய இகழ்ச்சிங்கிறது அக்னி நரகம். அப்போ நேரடியாக தேவனுடைய ஆட்சிக்குள்ளே பிரவேசிக்கிற ஜனங்களும் நேரடியாக அக்னி நரகத்துக்குள்ளே பிரவேசிக்கிற ஜனங்களும் இப்போ பிரசங்கிக்கிற வார்த்தைகளை கொண்டு அவர்களை அடையாளம் காண முடியும். யோவான் 5:25-29 யோவான் 5:25-29
மறித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், பிரேத குழியில் இருக்கிறவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். இந்த சத்தத்தை கேட்கிற ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன செய்வாங்க, எதுக்கு எழுந்திருப்பாங்க? இல்லை, இங்கே வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பார்கள், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருப்பார்கள். அப்போ இங்க பூமியில இருக்கிற ஜனங்களுக்குள்ளேயே நன்மை செய்தவர்களும் தீமை செய்தவர்களும் இங்கதான் இருக்காங்க. அப்ப மரித்தோர் பிரேத குழியில் இருக்கிறவர் அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்கு என்ன அர்த்தம், எல்லாம் சொல்லுவாங்க மரித்தோர்னா செத்து போனவங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல ஆவியில் மரித்தவர்கள். மரித்தவர்னா ஆவியிலே மரிச்சிருக்கிறவங்க. தேவனுடைய வார்த்தை இல்லாதவங்க எல்லாருமே ஆவியிலே மரித்தவர்கள். அந்த ஆவியிலே மரித்தவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது அநேகர் நன்மை செய்யறதுக்கும் புறப்படுவார்கள், அநேகர் தீமை செய்வதற்கும் புறப்படுவார்கள். தேவனுடைய வார்த்தை ரெண்டு காரியத்தையும் உருவாக்குது. ஒரு மனுஷனுக்குள்ள தேவனுடைய வார்த்தை போகும்போது அநேகர் நன்மை செய்வதற்காக புறப்படுவார்கள், அநேகர் தீமை செய்வதற்காகவும் புறப்படுவார்கள். தீமை செய்யறதுன்னு எப்படின்னா, சத்தியத்துக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறவங்க எல்லாருமே தீமை செய்கிறவங்க தான். சத்தியத்துக்கு சாதகமாக சத்தியத்தில் நிலைத்திருக்கிறவர் தான் நன்மை செய்கிறவர்கள். அப்போ சத்தியத்துக்கு புறம்பாக மாய்மாலம் பண்ணுகிறவர்கள், பொருளாசி உள்ளவர்கள், பொய் சொல்லுகிறவர்கள், தேவனுடைய சபையை தீட்டுப்படுத்துகிறவர்கள், அப்புறம் வஞ்சிக்கிற ஆவி உடையவர்கள். அப்போ தேவனுடைய சபையில் பார்க்கும்போது அநேகர் நல்ல தேவனுடைய சத்தியத்தை கேட்கறதுக்கு வர்றாங்க, அநேகர் என்ன பண்ணுறாங்க, சபையில் வெள்ளக்காரன் கோதுமை கொடுத்தான், பால் பொடி கொடுத்தான், அந்த மாதிரி இன்றைக்கி நம்மளுக்கு சபையில் ஏதாவது கிடைக்குமா, சபையில்னால நம்மளுக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் வந்து சபையை வந்து தேடி அப்படியும் கொஞ்சம் பேர் வர்றாங்க. அப்படியே நன்மை செய்கிறதற்கும் ஆசை உள்ளவர்கள் சபைக்கு வருவாங்க. அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையை கேட்டு சத்தியத்துக்கு புறம்பாக இருக்கிற காரியங்களை நிறைவேற்றுவதற்கும் சபையில் வருவார்கள். அப்படி மரித்தோர்னா ஆவியில் மரித்தவர்கள், பிரேத குழுவில் இருக்கிறவர்கள். இது யாராக இருக்கும்? பிரேத குழுவில் இருக்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்பார்கள். அந்த பிரேத குழுவில் இருக்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவங்களும் என்ன பண்ணுறாங்க, நன்மை செய்கிறதுக்கும் புறப்படுறாங்க, தீமை செய்கிறதுக்கும் புறப்படுறாங்க. மரித்தவர்னா ஆவியில் மரித்தவங்க. பிரேத குழியில் இருக்கிறவர்கள்லாம் அது எப்படி அது வந்து காவலர்கள் ஆவிகளுக்கு தான் பிரசங்கம் பண்ணியிருக்காரு. இது வந்து மரித்தோர், மரித்தோர்னா ஆவியில் மரித்தோர். பிரேத குழியில் இருக்காங்கன்னா அப்போதான் வந்து குழிக்குள்ளே வைக்கிறாங்க இல்லையா, அந்த அனுபவத்தில் இருக்கிறவங்க. ஆனால் அதனுடைய பொருள் என்ன, அவனும் தேவனுடைய சத்தத்தை கேட்பான். பிரேத குழியில் இருக்கிறவங்களும் ஆவியில் உயிரோடு இருக்கிறான். ஆனால் என்ன டைப்பான ஆள், ஆனால் வசனத்தை கேட்குறான். ஆவியில் உயிரோடு இருக்கிறவன் இல்லை. சோத்திரம். எசேக்கியேல் 37 11 14 வரை. எசேக்கியேல் 37:14 வரை. பிரேதக்குழியில் இருக்கிறவங்க யார், இப்போ வாசுதலில் யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாமே, யார் கண்டுபிடிக்கிறாங்க? அதெல்லாம் கிடையாது. பிரேதக்குழியில் இருக்கிறவங்க யார், கரெக்டாக ஒரு வார்த்தையில் சொல்லணும். அதெல்லாம் கவலை கிடையாது, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. பிரேதக்குழியில் இருக்கிறவங்க யார், அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் பைபிளில் இருக்கிற வார்த்தைகளை வாசித்து புரிய தெரியல. பிரேத குழியில் இருக்கிறவங்க யாரு கரெக்டாக சொல்லணும், அதெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் இல்லை. அப்படின்னா விசுவாசத்துல செத்து போனவங்க, விசுவாசத்துல செத்து போனவங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்டு திரும்ப திரும்ப பின்மாற்றத்துல போனவங்க. எங்கள் நம்பிக்கை அற்று போகிறது, விசுவாசம் இல்லாதவர்கள் நாங்கள் அற்புண்டு போகிறோம். அப்போ நிறைய பேர்த்துக்கு நம்பிக்கையே இல்லை, தேவனுடைய வார்த்தையை எவ்வளவு நாள் கேட்டாலும் நம்பிக்கையே இல்லை. கேட்டதை வேதம் திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கிறான். பாஸ்டர் என்னடா பண்ண பிரசங்கத்தவே திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, அர்ச்சமாவே அரைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா யாருக்கு சிந்திக்க தெரியல. வசனம் மாறாது, வசனம் ஒவ்வொரு நாளைக்கு புதுசு புதுசா மாறிட்டு இருக்கோம். நான் ஒவ்வொரு நாளைக்கு புதுசு புதுசா மாறினதை சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் இது அன்னைக்கு பேசுனது தானே, இது நேரத்துக்கு முதல்ல கேட்டது தானே, ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு போனால் என்ன பேசுகிறாரு, இவர் இதே தான் பேசிகிட்டு இருக்காரு, அதனால் போகாமையே இருக்கலாம், அதுக்கு இங்கேயே இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற கேசுகளுக்கெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை போகும், அவங்க திரும்பவும் அவருடைய நம்பிக்கையிலே பலனடைவார்கள். அப்போ மரித்தவர்கள்னா ஆவியில் மறிச்சவன், பிரேத குழியில் இருக்கிறவனா விசுவாசம் இல்லாதவன், எவ்வளவு வசனத்தில் கேட்டாலும் புரியாதவனுங்க, நம்பிக்கையே இல்லை, ஒரு பிடிமானமே இல்லை. ஆமாம், எதுக்கு சபைக்கு போகிறான், ஏன் ஆண்டவரை பின்பற்றுறான், ஆவிக்குரிய வாழ்க்கை எதுக்கு வாழ்கிறான் அப்படின்னு தெரியாமல் என்னமோ ஞாயிற்றுக்கிழமையானா நம்ம சபைக்கு வந்துடுறான், அப்படி வசனத்தை கேட்கணும், திருப்பி திங்கக்கிழமையிலேருந்து ஸ்கூலுக்கு போயிடுறான், நம்ம உலக வேலைக்கு போயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ ஏனாதானான்னு நம்ம போயிட்டுருக்கிறவங்க தான் நம்பிக்கை அற்றவர்கள். நம்பிக்கைனா தேவனுடைய வார்த்தையில் நம்பிக்கை வரணும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை ஏன் இந்த பகுதியில் குடியிருக்க வச்சாரு, நம்மளுக்கு ஏன் இந்த வேலையை கொடுத்தாரு, நம்மளுக்கு ஏன் இந்த மாதிரி வசனத்தை ஆண்டவர் கேட்க வைக்கிறாரு, ஆண்டவர் நம்மளையே இந்த மாதிரி இப்படி ஆசீர்வதிச்சிருக்காரு, அவருடைய நோக்கம் என்ன, ஏன் ஆண்டவர் நம்மளுக்கு இப்படிப்பட்ட நன்மைகளை கொடுத்துருக்காரு. சில டைம் நம்மளுக்கு தீமைகளும் வரும், அப்போ தீமை வரும்போது ஏன் நம்மளுக்கு ஆண்டவர் இப்படி அனுமதிச்சிருக்காரு அப்படின்னு சிந்திக்கும்போது தான் நம்மளுக்குள்ள நம்பிக்கை பெருகும். தேவனுடைய வார்த்தையின் மேலே இருக்கிற நம்பிக்கை நம்மளுக்கு பெருகும். அப்படி நம்பிக்கை இல்லாமல் அல்லது விசுவாசம் இல்லாத ஜனங்களும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது அவர்கள் பிழைப்பார்கள். மத்தேயு 25:14 வாசிப்போம். யார் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறாங்கன்னு மத்தேயு ஆ போதும். நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, அஞ்சு தாளந்து வாங்கினவன் ரெண்டு தாளந்து வாங்கினவன், அவன் என்ன பண்ணுறான், எஜமானுடைய சந்தோஷத்திலே பிரவேசிக்கிறான். இந்த ஒரு தாளந்து வாங்கினவன் என்ன பண்ணுறான், போச்சு வச்சுட்டான். எஜமான் வந்து என்ன பண்ணுறான், கையும் காலையும் கட்டி அவனை இருட்டுக்குள்ள போட்டான். அப்படின்னா நன்மை செய்கிறதற்கும் எழுந்திருந்திருக்காங்க, தீமை செய்கிறதற்கு எழுந்திருக்காங்க. தேவனுடைய வார்த்தையில் அஞ்சு தாளந்து, ரெண்டு தாளந்து, ஒரு தாளந்து. அஞ்சு தாளந்துங்கிறது பத்து கற்பனையில் ஏதாவது அஞ்சு காரியத்தை கடைப்பிடிச்சானா அவன் ஆசீர்வாதம் பெறுவான். பத்து தாளந்தில் ரெண்டு தாளந்து அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வரும்போது பத்து தாளந்துவே ரெண்டாக பண்ணி கொடுத்துட்டாரு. அந்த ரெண்டு தாளந்தை கை கொண்டிருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகலாம். இயேசு கிறிஸ்து வந்து அந்த பத்து கற்பனை என்ன பண்ணிட்டாரு, ஒரு தாளந்தான் மாற்றி கொடுத்துட்டாரு. என்ன அந்த ஒரு தாளந்து சொல்லு பாப்பா, குளிப்பு. அந்த ஒரு தாளந்து என்ன, யார் எப்படி சொல்லு, ஒரு தாளந்துனா என்ன? ஆஹா, அது இல்லை, அது ரெண்டு கற்பனை, அது ரெண்டு கற்பனை. இப்போ நான் ஒரு கற்பனைக்கு வர்றேன். ஆ ஆ, விசுவாசம். ஆ விசுவாசம், ஒரு தாளந்துங்கிறது விசுவாசம். இந்த விசுவாசிக்கிற என்ன பண்ணா, ஆழமாக குழி நோண்டி போச்சு வச்சுட்டான். போச்சு வச்சுட்டு ஆண்டவர் வரும்போது என்ன பண்ணுறான், என்ன வெகு தூரம் தூர தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி போயிருக்காரு. புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன், பூமியிலிருந்து பரலோகத்துக்கு போனது. வெகு நாட்கள் கழித்து, வெகு நாட்கள் கழித்துனா 2000 வருஷம் கழித்து திருப்பி வந்து அவங்ககிட்ட கணக்கு கேட்டா, இந்த விசுவாசம் இருக்குது இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி விசுவாசத்தை திருப்பி கொடுக்குறான். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், பொல்லாதவனும் சோம்பலமான ஊழியக்காரனே, விசுவாசின்னு கூட சொல்லலை, ஊழியம் செய்கிறவனுக்கு தான் எத்தனையும் பண்ணுறது. இவன் குருடனாக இருந்துட்டு அடுத்தவனையும் குருடன் ஆக்கிறது, இவன் கொண்டு போய் தாளந்த புதைச்சி வச்சுட்டு அடுத்தவன் தாளந்தையும் இப்படியே புதைச்சி வைக்க சொல்லிடுறது. அப்படி கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்படி கிரியை இல்லாத விசுவாசம் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே எதுக்கு எழுந்திருப்பாங்கன்னா, தீமை செய்கிறதற்கு சபையில் எழுந்திருப்பாங்க. கடைசியில் ஆண்டவர் வரும்போது என்ன பண்ணுறாரு, இந்த விசுவாசம் விசுவாசம் சொல்லிட்டு சமுதாயத்திலிருந்து தீமை செஞ்சிட்டு இருந்தவங்கள, சபையிலிருந்து தீமை செஞ்சிட்டு இருந்தவங்கள என்ன பண்ணுறாரு, அவங்கள புறம்பான இல்லையில போட்டு அழுகையும் பற்கடிப்பும் நிறைஞ்ச இடத்துல ஆண்டவர் வச்சிடறாரு. அதனால் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் நன்மை செய்கிறதற்கும் புறப்படுவார்கள், தீமை செய்கிறதற்கும் புறப்படுவார்கள். இந்த தீமை செய்கிறதுக்கு புறப்பட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு தாளந்து வாங்கி ஆழமாக குழி நோண்டி பதிச்சு வச்சவன் தான் இன்னைக்கு தீமை செஞ்சிட்ருக்கிறான். விசுவாசம் கிரி இல்லாமல் இருந்ததுன்னா செத்தது. அந்த செத்த விசுவாசத்தை வச்சுக்கிட்டு 10 of 11 சபையில் சேர்ந்துக்கிட்டு அல்லது ஊழியத்தில் சேர்ந்துக்கிட்டு கிறிஸ்துவ சமுதாயத்தில் இன்னைக்கு இருந்து நிறைய பேர் ஆண்டவரை ஏமாத்துறாங்க, மனுஷனை ஏமாத்துறாங்க. இவங்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கிரி இல்லாத விசுவாசம் வச்சுருந்தவனே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டு, பொல்லாதவனும் சோம்பலமான ஊழியக்காரன். அவன் என்ன சொல்கிறான், விதைக்காததை அறுக்கிறவரும் தெளிக்காததை சேர்க்கிறவன். மாமா பைபிளை வாசித்தா ஒன்று இருக்குது, வாசித்தா புரியவே மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடினமுள்ள மனிதன். ஆமாம், என்னென்ன பேரெல்லாம் சொல்லி கூப்பிட்றான் பாருங்க, ரொம்ப கடினமுள்ள மனுஷன். ஆமாம், ஆ ஆ. அப்போ உள்ளவன் எவனும் அவனுக்கு கொடுக்கப்படும், அவங்ககிட்ட இருக்கிறத பிடுங்கி இல்லாத இன்னும் அதிகமாக வச்சுருக்கிறவங்கிட்ட ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்படி இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டு பிரிய இல்லாத விசுவாசம் வைத்திருக்கிறவனுடைய ஆசீர்வாதத்தையும் பிடுங்கி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆசீர்வாதம் யாருக்கு இருக்குது அவங்களுக்கு அதிகமாக கொடுக்குறாரு. நம்ம நினச்சிக்கணும், ஏன் ஆண்டவர் எங்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாரு, எங்களை மட்டும் இப்படி பிரச்சனைகளையும் சோதனையில் வச்சிட்ருக்காருன்னா நீ ஒரு தாளந்தை வாங்கி புதைச்சி வச்சிருக்கிற, பிரியில்லாத விசுவாசத்தை வச்சிருக்கிற, அதனால் உனக்கு என்ன ஆகுது, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, சோதனைக்கு மேலே சோதனை, கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது. தேவனுடைய வார்த்தையில் கிரியை செய்யாதனால ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்ககிட்ட இருக்கிறதையும் கொடுங்குறாரு. இன்றைக்கி தேவனுடைய வசனத்தை கேட்கிறவர்கிட்டருந்து இருக்கிற ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் ஒவ்வொரு நாள் புடுங்கிட்டு இருக்காரு. அது அனைவருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் அவங்க என்ன நினச்சிக்குவாங்க, நமக்கு நிறையா நம்ம சேர்த்து வச்சுட்டோம், பூமியில் அதை சேர்த்துட்டேன் இதை சேர்த்துட்டேன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் வரும், அப்போ எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் பிடுங்கிடுவார். பிடுங்கிட்டேன்னா அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடத்துல அவங்கள கொண்டு போய் தள்ளிடுவார். என்ன ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்க மாட்டார். என்ன அழுது புறம்பட்டு புரண்டாலும் அவனுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார். எப்படி ஏசா வந்து கடைசி நேரத்தில் ரொம்ப அழுகையோடையும் புலம்பலோடையும் வந்து விண்ணப்பம் பண்ணால் ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் இருக்கானு, ஒன்றும் கிடையாது, எல்லாத்தையும் கொடுத்துட்டேங்கிறாரு. அதனால் இன்றைக்கி தேவனுடைய வசனத்தை கேட்டு அதை இருதயத்தில் ஆழமாக புதைச்சி வச்சுருக்கிறவங்க எல்லாருமே ஒரு நாளைக்கு ஆண்டவர்கிட்ட கணக்கு கொடுக்க போகிறாங்க. அது 1000 ஆண்டாட்சிக்கு முன்பதாக அந்த கணக்கு கொடுக்க நேரம் வரப்போகுது. அதனால் 1000 ஆண்டாட்சிக்குள்ளே பிரவேசிக்கணும்னா நாம் வந்து விசுவாசத்தில் கிரியை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். 1000 ஆண்டாட்சிக்கு போகாமல் நேராக அக்கினி நரகத்துக்கு போகணுன்னா ஒரு தாளந்தை வாங்கி புதைச்சி வச்சுட்டா போதும், நேராக அக்கினி நரகத்துக்கு போயிடலாம். அப்படி இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவங்களில் அநேகம் பேர் நேரடியாக அக்னி நரகத்துக்கு போகிறார்கள், அநேகர் நேரடியாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அல்லது 1000 ஆண்டாட்சிக்குள்ளே பிரவேசிப்பார்கள். மத்தேயு 25:31-34. போதும். அப்போ எல்லா ஜனங்களையும் ஒன்றா நிற்க வச்சு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ரெண்டு பங்காக பிரிக்கிறாரு. என்ன அடிப்படையில் ரெண்டு பங்காக பிரிக்கிறாரு, ஏதாவது ஒரு காரணம் இருக்குமில்ல, நன்மை செய்தவர்கள் தீமை செய்தவர்கள். அப்படி நன்மை செய்தவர்களையும் தீமை செய்தவர்களையும் ரெண்டு பங்காக பிரிக்கிறாரு. நன்மை செய்தவர்கள் என்ன பண்ணுறாரு, நேரடி 1000 ஆண்டுக்குள்ள ஆட்சிக்குள்ள பிரவேசிக்க வைக்கிறாரு. ஆனால் தீமை செஞ்சவங்களை என்ன பண்றாரு, நேரடியாக நரகத்துக்கு போற வைக்கிறாரு. ஆமா, நேரடியாக என்ன நன்மை செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். நேரடியாக நன்மை மத்தேயு 25:35-40, நேரடியாக என்ன நன்மை செய்ய போதும். அப்போ பசியாக இருந்தேன், தாகமாக இருந்தேன், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ 37 அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரயோத்தனமாக, ஆண்டவரே நாங்கள் எப்பொழுது உண்மை பசியிலவராக கண்டு உங்களுக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உண்மை தாகமுள்ளவர்களாக கண்டு உண்மை தாகத்தை தீர்த்தோம். அப்போ நீதிமான்கள் தான் கேட்குறான், மற்றவன் கேட்கல. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த சிறியரில் எவைகளை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்படின்னா ஏழைகளுக்கு உதவி செய்கிறதா, மிகவும் சிறியவர்கள் இல்லை, அது இல்லை, ஊழியக்காரங்கள்
செய்யறதில்லை,
இல்லை அப்படியும் இல்லை. இது வந்து உபத்திரவ கால ஊழியம் செய்கிற ஊழியக்காரங்களுக்கு பசியாக இருக்கும்போது ஆகாரம் கொடுக்கறது, வஸ்திரம் கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறது, தங்கறதுக்கு இடம் கொடுக்கறது. வந்தாச்சு சோதனை ஆரம்பிச்சாச்சுன்னு உபத்திரம் ஆரம்பிச்சாச்சு. சோதனை இருக்குதா இல்லையா உங்களுக்கு, இருக்குதா இல்லையா சோதனை, இருக்கு. உபத்திரம் வந்தாச்சு, ஆமாம், அதுலேருந்து வெளியே வரணும். அப்போ பசியாக இருந்தேன் அப்படின்னா ஆவிக்குரிய ஆகாரம் யார் நல்லா கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு தான் எழுத்தின்படி ஆகாரத்தை ஜனங்க கொடுப்பாங்க. இப்போ ஆவிக்குரிய ஆகாரம் கொடுக்காம ஜனங்களை பட்டினி போட்டால் எப்படி எழுத்தின்படி ஆகாரம் ஊழியக்காரனு கிடைக்கும், கிடைக்காது. ஊழியக்காரனுடைய நோக்கம் வந்து வர ஜனங்கிட்ட காசை பிடுங்கணும்னு சொல்லியிருந்தா ஜனங்க பட்டினியாக தான் இருப்பாங்க. ஆவிக்குரிய நிலைமையில் ஜனங்க பட்டினியாக இருப்பாங்க, அப்படி கிடைக்கும். அப்போ ஆவிக்குரிய நிலைமையில் பசியை அடக்குனாதான் எழுத்தின்படியே பசியாக இருக்கிற எனக்கு நீங்கள் சாப்பாடு கொடுப்பீங்க. அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், ஆவிக்குரிய சாப்பாடு உங்ககிட்ட கொடுத்துட்டு எழுத்தின்படி சாப்பாடை வாங்கி நான் சாப்பிட்றேன். நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் வாங்கிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நீங்கள் அதை வாங்கி சேர்த்து வச்சுக்கணும். அப்புறம் காவலில் இருந்தேன், என்னை பார்க்கவில்லை. அப்புறம் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன். அப்போ இன்றைக்கி வந்து ஆண்டவர், நான் வீடு இல்லாமல் இருந்தேன், அப்போ பார்த்துட்டு எனக்கு ஒரு வீடு கொடுத்துருக்கார் ஆண்டவர். அப்போ எழுத்தின்படி வீடுங்கிறது இல்லை, ஆவிக்குரிய வீடுங்கிறது பரலோக ராஜ்யத்து தான் நம்ம ஆவிக்குரிய வீடாக நம்ம பார்க்குறோம். அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வழியில் நாம் காட்டும்போது உபத்திரவ கால ஊழியம் செய்கிறவங்களுக்கு ஆண்டவர் தங்கிறதுக்கு வீடு கொடுக்குறாரு. நான் கரெக்டாக இல்லை, ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு, நான் யார்கிட்டையும் கேட்கல. எனக்கு பசியாக இருக்கிறேன், ஆமாம் பசியாக இருக்கிறேன், தாகமாக இருக்கிறேன், வீடு இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு நான் கேட்கல. ஆண்டவராக பார்த்து எனக்கு கொடுத்துருக்காரு. ஆண்டவர் இதை விட பெரிய வீட்டை கொடுத்தாலும் கொடுப்பாரு. ஆமாம், விசுவாசிக்கிறவங்களுக்கு முடியும். அப்போ வந்து நாம் எழுத்தின்படி உண்டான காரியத்தை கொடுத்து ஆவிக்குரிய சாப்பாடு நம்ம வாங்கிக்கிறோம். அப்போ உபத்திரவ கால ஊழியக்காரங்களுக்கு யார் யார் நன்மை செய்கிறாங்களோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரம் ஆண்டு ஆட்சியினுடைய ஜனங்களாக ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். அதனால் அவர் வச்சிக்கப்படலாம், மனந்திரமில்ல, ஞானஸ்தானம் எடுக்கல, ராமாஜனம் எடுக்கலன்னு யார் கவலை பண்ணணும்னு அவசியம் இல்லை. எந்த அளவுக்கு நன்மை செஞ்ச முடியுமோ அந்த அளவுக்கு நன்மை செஞ்சால் போதும், எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு பங்கு இருக்குது. அதனால் ஆண்டவர் பார்த்து, நீ ஞானஸ்தானம் எடுத்தியா, ராபோஜனம் எடுத்தியா, ரசிக்கப்பட்டியான்னு அதெல்லாம் ஒன்றும் கேட்கறதில்ல, நன்மை செஞ்சியான்னு கேட்குறாரு. நன்மை செஞ்சிருந்தா போதும். அப்படியாக ஆயிரம் ஆண்டு ஆட்சிக்கு முன்பாக ஜீவ புஸ்தகம் திறக்கப்படுகிறது. அந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயரெழுதப்பட்டவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா நன்மை செய்தவர்கள். ஜாதி மதம் வித்தியாசம் ஒன்றுமே கிடையாது. இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனாக கூட இருக்கலாம். ஆனால் நன்மை செஞ்சுருந்தானா அவனுக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் இடம் இருக்குது. அப்படியாக தேவன் நன்மை செய்தவர்களை பிரித்தெடுக்கிறார். அப்போ இப்படி தேவன் கட்டளை கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஊழியக்காரங்க சந்தோஷமாக ஊழியம் செய்ய முடியும். எங்கே போனாலும் அவங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும். இந்த கடைசி நேரத்துலையாவது எப்படியா நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்னு சொல்லிட்டு அநேகம் பேர் வந்து உதவி செய்கிறதுக்கு முன் வருவாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தையை புரிஞ்சவங்க தான் அதை செயல்பட முடியும். இப்போ தேவனுடைய வார்த்தையில் விசுவாசம் வைத்து தேவனை நம்பி இருக்கிற ஜனங்க தான் நன்மை செய்கிறதற்கு முன் வர முடியும். தேவனுடைய வார்த்தையில் நம்பிக்கை இல்லாதவங்க என்ன பண்ணுவான், நன்மை செய்கிறக்கு முன் வர மாட்டான், நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சீசர்கள்லாம் கேட்டாங்களே. சீசருக்கு ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரே நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது ஒருத்தனை வலது பக்கமும் ஒருத்தனை இடது பக்கமும் உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம், என்ன கிடைக்கும்னு சொல்லி கேட்டாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ஆண்டவரை பின்பற்றி வந்திருக்கிற எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆண்டவர் ஒன்றும் கொடுக்கலன்னு என்ன பண்ணுறான், இவனா தேடி தேடி எனக்கு அது வேணும் ஆண்டவர், இது வேணும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கம் போய் இருக்கிற பொருளை கேட்டு 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 வாங்கி வீடை பெரிய குப்பை தொட்டியாக மாற்றி வச்சிட வேண்டியது கிடைக்கு, இடம் கிடைக்கினார். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் கிட்ட என்ன கிடைக்குன்னு சொல்லி கேட்டு கிடைக்காம இருக்கிற ஜனங்க ஒவ்வொரு பக்கம் போய் ஒவ்வொரு பொருளை பார்த்து வாங்கிட்டு வந்து வீட்டிலே பெரிய குப்பை தொட்டியாக வச்சுருக்காங்க. இன்றைக்கி நிறைய அநேக கிறிஸ்தவனுடைய வீட்டை போய் பார்த்தா போதும் அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியும். அப்புறம் கிச்சனை போய் பார்த்தா போதும் அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியும். அப்படி வந்து ஒவ்வொருத்தருடைய இருதயம் சரீரமும் எப்படி சுத்தமாக இருக்குதோ அதே மாதிரி தான் அவங்க வீடும் இருக்கும். அப்படின்னா அவங்க சரீரத்தை எப்படி பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுகிறார்களோ அதுபோல் தங்களுடைய வீட்டையும் சுத்தமாக வைத்திருப்பார்கள். அதனால் நிறைய கம்பெனியில் வேலை கொடுக்கும்போது உங்கள் வீட்டு அட்ரஸ் எங்கேன்னு கேட்பாங்க. நல்ல பெரிய பெரிய கம்பெனியில் வேலை கொடுக்கும்போது எங்கே தங்கியிருக்கேன்னு கேட்பாங்க. அட்ரஸ் கொடுத்ததுக்கப்புறம் இன்டர்வியூலாம் முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க வருவாங்க. வந்து நம்ம சொன்னது எல்லாமே வீட்டில் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. கிறிஸ்டின்னு சொல்லியிருப்பாங்க, இந்துன்னு சொல்லியிருப்பாங்க, முஸ்லீம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வீட்டில் வந்து போட்டால் வந்து வேறு மாதிரி இருக்கும். வசனங்கள் இந்துன்னு சொல்லியிருப்பாங்க, கிறிஸ்தவ படங்களை வச்சுருப்பாங்க, கிறிஸ்டின்னு சொல்லியிருப்பாங்க, இந்து படங்களை வச்சுருப்பாங்க. அப்புறம் படிச்சிருப்பாங்க, அந்த படித்ததுக்கு உண்டான அறிவு வீட்டில் வந்து நிறைய இடங்களில் பார்க்க முடியாது, சுத்தபத்தமாக இருக்க மாட்டாங்க. அப்போ இதே மாதிரி இவங்களுக்கு வேலை கொடுத்தா கம்பெனி இப்படி தான் வந்து இவங்க வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீட்டை வந்து செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து மார்க் போட்டு போயிடுவாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, வேக்கன்சி தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் வீடு சுத்தமாக வச்சுருது, வீட்டில் வந்து அவங்க கம்பெனியில் என்னென்ன சட்டத்திட்டங்கள் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சுமாராக இருந்தால் போதும், ரொம்ப ஒன்று ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வைக்கணும்னு அவசியம் இல்லை, இருக்கிறத சுத்தமாக வச்சுருந்தா போதும், அதில் நம்மளுக்கு வேலை கிடைக்கும். ஆமாம், சிலவங்களுக்கு கையை காட்ட சொல்லுவாங்க, கையை காட்டும்போது கையில் நகம் அதிகமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்காது, கம்பெனியில் வேலை கிடைக்காது. ஸ்டைல் ஆனால் வேலை கிடைக்காத, ரூல்ஸ் படி கிடைக்காத, கம்பெனியுடைய ரூல்ஸ் படி ஹாஸ்பிட்டலுடைய ரூல்ஸ் படி நகம் வச்சுருந்தா வேலை கிடைக்காது. அதனால் கை நகத்தையும் கால் நகத்தையும் காட்ட சொல்லுவாங்க. அப்போது இது வந்து சரீர ஒழுக்கம், டிசிப்ளின், இதெல்லாம் இது நம்மளுக்கும் பாதுகாப்பு அடுத்தவங்களுக்கும் பாதுகாப்பு. அப்படி நாம் சுத்தமாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு உலகத்திலேயே மதிப்பு. அதே மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நம்மளுக்கு தெளிவாக இருந்தால் அல்லது நம்மளுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணினால் நம்முடைய வீடு பரிசுத்தமாக இருக்கும், நம்முடைய எல்லா சுற்றுப்புறமும் சுத்தமாக இருக்கும். அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம் இவங்க யார் அப்படின்ட்டு. ஆ, ஆ சரி, கரெக்டு. அப்போ 12 சிங்காசனத்தில் வீட்டு இருப்பாங்க, ரைட்டு. அப்போ 12 பேத்துக்கு 12 சிங்காசனம் ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. அப்போ அதில் யூதாஸ் எங்கே போனா,
யூதாஸ் என்ன பண்ணிட்டான், தன்னுடைய சிங்காசனத்தை விட்டுட்டு ஓடிட்டான். அப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவங்களுக்குள்ளேயே சீஷர்கள் 12 பேர்த்துக்குள்ளேயே 11 பேர் நன்மை செய்ய புறப்பட்டான், அதில் ஒருத்தன் தீமை செய்ய புறப்பட்டான். அப்படியாக தேவனுடைய வசனத்தை கேட்கிற ஜனங்களுக்குள்ளே அநேகர் நன்மை செய்கிறவர்களாக புறப்படுவார்கள், அநேகர் தீமை செய்கிறவராக புறப்படுவார்கள். அதனால் இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைவேறும் போது 1000 ஆண்டு ஆட்சிக்கு முன்பதாக உபத்திரவ கால ஊழியக்காரங்களுக்கு சாப்பாடு, தண்ணி, வஸ்திரம், குடியிருக்கிறதுக்கு இடம் கொடுக்குறவங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்கிறவர்களாக அவர்களை பிரித்தெடுத்து தேவனுடைய ராஜ்யத்திலே நேரடியாக அவங்களுக்கு பங்கு கொடுக்கிறார். அப்போ இது செய்யாதவங்களுக்கு என்ன? மத்தேயு 25:41-46 மத்தேயு 25 போதும். அப்ப நன்மை செய்யாதவர்களை ஆண்டவர் என்ன பண்றாரு? நித்திய ஆக்கினி தீர்ப்புக்கு நியமிக்கிறார். அப்படின்னா 1000 ஆண்டு ஆட்சிக்குள்ள போற ஜனங்கள் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறார்கள். அப்படி உபத்திரவ கால ஊழியக்காரங்களுக்கு அல்லது தங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்யாதவர்களை பிரித்தெடுத்து நேரடியாக அக்னி நரகத்துக்கு தேவன் நியமிக்கிறார். அதனால் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ஜனங்களுக்குள்ளே அநேகர் நன்மை செய்கிறதற்கு புறப்படுவார்கள், அநேகர் தீமை செய்வதற்கு புறப்படுவார்கள். எப்படி வந்து 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து 5 தாளந்து வாங்கினவன் அவனை எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசினார். 2 தாளந்து வாங்கினவனையும் என்ன பண்ணுறாரு? நீயும் 2 பட்டணத்துக்கு அதிபதியாருன்னு சொல்லிட்டாரு. ஆனால் 1 தாளந்து வாங்கினவன் என்ன பண்ணுறாரு? அவனை கையும் காலும் கட்டி நேராக அக்னி நரகத்தில் போடுன்னு சொல்லிட்டார். அது என்னன்னா 1000 ஆண்டு ஆட்சிக்கு முன்பதாக நடக்கிற காரியம். இதெல்லாமே இதெல்லாம் பூமியிலிருந்து நடக்கிற காரியம், தேவனுடைய நியாய தீர்ப்பில் நடக்கிற காரியம் இல்லை. இவங்களெல்லாம் பூமியிலேயே இங்கேயே ஆண்டவர் வடிகட்டிடுவார். நன்மை செய்யாதவங்கள அதே மாதிரி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் விசுவாசம் சொல்லி எடுத்துட்டு அதை ஆழமாக குழி நோண்டி பறிச்சு வச்சு கடைசி நேரத்தில் நான் இப்படி நினச்சேன் அப்படி நினச்சேன்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்கிறவங்கள இந்த பூமியிலேயே வடிகட்டிடுவார். அப்படின்னா இன்றைக்கி 600 கோடி தாண்டி இருக்கு உலக ஜனத்தொகை. 3ஆம் உலகப் போரில் 3ல் 1 வந்து யுத்தத்தில் செத்துருவாங்க. 3ல் 1 யுத்தத்தில் சாவாங்கன்னா எவ்வளவு பங்கு 600 கோடியில்? யார் சரண் உனக்கு தெரியுமா? 600 கோடி 3ல் 1 எவ்வளவு ஏமி சொல்ல பாப்போம். 600 கோடி 3ல் 1. ஆ 3ல் 1 என்ன என்ன பங்கு? 3ல் 1 பங்கு 200 கோடி. ஆ 200 கோடி 3ஆம் உலகப் போரில் செத்துறோம். பாக்கி 3ல் 1 பங்கு எங்க எப்படி சாகுன்னு கேட்டீங்கன்னா 3ல் 1 பங்கு வியாதியிலையும் கலவரத்திலையும் செத்துருவாங்க. 3ல் 2 பங்கு வியாதியிலையும் கலவரத்திலையும் பட்டினியிலையும் பஞ்சத்திலையும் அடுத்த இன்னொரு பங்கு செத்துறோம். பாக்கி 3ல் 1 பங்கு இருக்கும். அப்படின்னா 200 கோடி இருப்பாங்க உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்களில். அந்த 200 கோடியை 100 கோடி 100 கோடியை பிரித்தாங்க கூட
நன்மை செஞ்சவங்க 100 கோடி வருவாங்க, தீமை செஞ்சவங்க 100 கோடி வருவாங்க. அப்போ 1000 ஆண்டு ஆட்சிக்குள்ள போகிற ஜனங்கள் எத்தனை பேராக இருக்கும்? சுமார் 100 கோடி ஜனங்க இந்த தலைமுறையில் நேரடியாக பிரவேசிப்பாங்க. அது இந்து மதம், கிறிஸ்துவ மதம், எந்த மதம்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, நன்மை செஞ்சால் போதும். விசேஷமாக உபத்திரவ கால ஊழியக்காரங்களுக்கு ஏதாவது 1 கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட போதும், அதற்குண்டான ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்கும். அப்படியாக ஜீவ புஸ்தகத்தில் பெயரெழுதப்பட்டவர்கள் நித்திய ஜீவனத்தில் பிரவேசிக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நன்மை செய்கிறதுனால மட்டும்தான் பிரவேசிக்க முடியும். மற்றபடி ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பினேன், ராபோஜனம் எடுத்தேன், நான் தான தர்மங்களை செஞ்சேன், அது பண்ணினேன், இது பண்ணினேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தேவனுடைய மனிதர்களுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் நற்கிரியை செய்கிறவர்களாக இருந்தால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பங்கடைவார்கள். லூக்கா 13:23-30 வாசிப்போம். லூக்கா 13:23-30 வரை. போதும் இப்போ இங்கே ஜனங்க வந்து என்ன கதை, என்ன கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் பூட்டப்பட்டு விட்டது. அநேக பேர் என்ன பண்ணுறாங்க, தட்டுறாங்க, எங்களுக்கு திறக்க வேண்டும். கதவை தட்டும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எவ்விடுத்தாரோ உங்களை நான் அறியேன்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த ஜனங்களை என்ன சொல்கிறாங்க, இந்த 1 தாளந்து வாங்கின மாதிரி 1 தாளந்து வாங்கினவ என்ன பண்ணுறான், நீர் விதைக்காத இடத்துல இருக்கிறவர், தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவர் அப்படின்னு கம்ப்ளைண்ட் சொல்கிறான். இங்கே வந்து கதவை தட்டி தட்டி என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கும் திறக்கணும், எங்களுக்கும் திறக்கணும்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. அப்போ இவங்க வந்து ஒரு காரணத்தை சொல்கிறாங்க, என்ன காரணம், உங்களுடைய சமூகத்திலே போஜன பானம் பண்ணினோமே, போஜனம் பண்ணினோமே இல்லை, போஜன பானம் பண்ணினோமே, என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்பா, என்ன அர்த்தம், யார் தான் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். போஜன பானம் பண்ணினோமே, எங்களை தெரியலையா அப்படிங்கிறாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, எவ்விடத்தாரோ உங்களை அறியன்னு சொல்லிட்டார். என்ன போஜன பானம், போஜன பானம்னா அப்பமும் ரசமும் குடிக்கிறது. நாங்கள் ராபோஜனை எடுத்தோம், நாங்கள் திராட்சை ரசத்தை வாரம் குடித்தோம், நாங்கள் விடாமல் மாதம் ராபோஜனை எடுத்தோம், விடாமல் திராட்சை ரசமும் குடித்தோம், உண்மை நிறைவு கூர்ந்தோம், எங்கள் பாஸ்டர் வாரம் எங்களுக்கு கொடுத்துருவாரு, நாங்கள் சர்ச்சுக்கு போகலைனாலும் பாஸ்டர் என்ன பண்ணுவாரு, வீட்டுக்காவது ஒன்று கொடுத்துருவாரு. அப்படி வீட்டுக்கு ராபோஜனம் கொண்டு கொடுத்து காசு வாங்குற ஊழியக்காரன் இன்னைக்கு இருக்கிறான். ஆமாம், அவங்க தான் பிடிப்பாராட்ட. அப்பவும் ரசமும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அவங்க சிஸ்டர் வரல, பிரதர் வரல அப்படின்னு சொல்லிட்டு ராபோஜனம் அங்கொண்டு கொடுத்து காசு வாங்கிட்டு இருக்கிற ஆளுங்க இருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக. அப்போ எழுத்தின்படி ராபோஜனம் எடுக்கிறதுனால, எழுத்தின்படி திராட்சை ரசம் கொடுக்கறதுனால ஒரு அர்த்தமும் இல்லை, நன்மை செய்யலை. அதனால் நாங்கள் ராபோஜனம் எடுத்தோம், அதே பண்ணினா இதே பண்ணினா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்கள் எவ்விடுத்தாரோ என்னை விட்டு அயன்று போங்கள், உங்களை அறியன்னு சொல்லிட்டாரு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆபிரகாம் ஈசாக்கும் யாக்கோபியும் சகல தீர்க்கதரிசியும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாக காணும் பண்ணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். இன்னைக்கு ராபோஜனை எடுத்துக்கிட்டு திராட்சை ரசத்தை குடிச்சிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கிற அத்தனை பேரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. அழுகையும் பற்கடிப்பும் வீட்டில் போய் பார்த்தா தெரியும் சண்டை எப்படி நடக்குதுன்னு. ராபோஜனமும் திராட்சை ரசமும் குடிக்கிறவங்க கிடையாது, வீட்டில் போனால் சண்டையும் துக்கமும் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இதே ஆவிக்குரிய நிலைமையில் ராபோஜனை எடுக்கிறவங்க, அவங்க ஆவிக்குரிய நிலைமையில் நல்ல பலனுள்ளவர்களாக இருப்பாங்க. இது எழுத்தின்படி தான் எடுக்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, திரும்பவும் முந்தினோர் பிந்தினோராகவும் பிந்தினோர் முந்தினோராகவும். இப்போ முந்தினோர் பிந்தினோர் அப்படின்னா முந்தினோர் யார், ராபோஜனம் எடுக்கிறவங்க. இப்போ ராபோஜனம் எடுத்தவனாலும் கடைசியாக வந்துட்டான். பிந்தினோர்னா யாரு, பிந்தினோர்னா நன்மை செஞ்சவன், கடைசி நேரத்துலையாவது போதும் என்னாலும் பிடிச்ச நன்மை நான் செய்வேன், இன்னும் 6 மாதம்தான் உயிரோடு இருப்பேன், அல்லது 1 வருஷம்தான் உயிரோடு இருப்பேன், என்னுடைய சொத்தையும் என்னுடைய எல்லா சம்பத்தையும் என்னுடைய சரீரத்தில் என்னால் எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ அவ்வளவு செஞ்சு நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ரசிக்கப்பட்ட 20 வருஷம் ஆச்சு 30 வருஷம் ஆச்சுன்னு சொன்னவனெல்லாம் வெளியே இருப்பான், ஆனால் கடைசி நேரத்தில் நன்மை செஞ்சவன் உள்ளே போயிடுவான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே. அதனால ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இல்லை 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 அப்படி இல்லை, உங்களுக்கு முன்னாலே ஆயக்காரரும் பாவிகளும் பல்லவத்தில் இருப்பார்கள். அப்போ பரிசேயர் சரிசேயரை பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, நீங்கள் தசம் வாங்கி கொடுக்குறீங்க, அதை பண்ணுறீங்க, இதை பண்ணுறீங்க, என்னென்னமோ பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு முன்பாக ஆயக்காரரும் பாவிகளும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். அப்போ நன்மை செய்கிறது மட்டும்தான் ஆண்டவர் அளவுகோலாக வச்சுருக்காரு. அப்போ நன்மை செய்யாதவங்கள ஆண்டவர் தீமை செய்தவர்களாக கணக்கிட்டு அவர்களை நேரடியாக அக்னி நரகத்தில் போடுறார். நன்மை செய்தவர்களை நேரடியாக 1000 ஆண்டாட்சிக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு வழி வச்சிருவார். 1000 ஆண்டாட்சிக்குள்ளே பிரவேசிக்கிறவங்களுக்கு மரணமே இருக்காது, நித்தியமாக இருக்கலாம். ஆனால் அவங்க தேவனுடைய பிரமாணத்தை கை கொண்டால் போதும் அவங்க 1000 பாக்கி இருக்கிற 900 தலைமுறை வரைக்கும் உயிரோடு இருக்கலாம். இவங்களுடைய ஆயுசு 1000 தலைமுறையில் பிரவேசிக்கிறவங்களுடைய ஆயுசு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆதாம் எந்த அளவுக்கு உயிரோடு இருந்தாலும் அந்த அளவுக்கு இருப்பாங்க. அப்படின்னா 1000 ஆண்டு ஆட்சி முடிகிற வரைக்கும் கூட இருக்கலாம் சாகாமல். திருப்பி 1000 ஆண்டு ஆட்சி கடைசியில் தேவனுடைய பிரமாணத்தின்படி நியாயந்திருக்கப்படும் பொழுது திரும்பவும் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அப்படி நன்மை செய்கிறவர்களுக்கு தேவன் 1000 ஆண்டு ஆட்சியிலே பிரவேசிக்க முடியும் உண்டான ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுகிறார். மத்தேயு 7:21-23 பரலோக ராஜ்யத்துக்குள்ள யார் பிரவேசிக்க முடியாதுன்னா, தீர்க்க தரிசனம் சொல்றவன் பிரவேசிக்க முடியாது, அற்புதங்களை செய்கிறவன் பிரவேசிக்க முடியாது, அடையாளங்களை செய்கிறவன் பிரவேசிக்க முடியாது, விசுவாசிகளை துரத்துறவன் உள்ளே பிரவேசிக்க முடியாது. எல்லாம் பூமியில தான் இவங்க பண்ணிக்கணும். ஆனால் அற்புதங்கள் அடையாளங்கள் இந்து கோயிலில் நடக்குது, முஸ்லீம் கோயிலில் நடக்குது, கிறிஸ்தவ சபையிலையும் நடக்குது. அதனால அற்புதம் செஞ்சால், அடையாளம் செஞ்சால், பிசாசுகளை துரத்தினா, தீர்க்க தரிசனம் சொன்னா, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அக்கிரம செய்யக்காரை என்னை விட்டு அகன்று போங்கிறாரு. அப்போ பல்லவத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பல்லவ ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். அப்போ பல்லவத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் என்னவா இருக்கும்? சோத்திரம் சொல்லுங்க பார்ப்போம். பல்லவ ராஜ்யத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் அற்புதம் செய்யறதா, அடையாளம் செய்யறதுக்கு நிறைய பேர் பிதாவின் சித்தம் நிறைவேற்றுறன்னு சொல்லிட்டு தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, பிசாசுகளை துரத்துறாங்க, அற்புதங்களை செய்யறாங்க, அடையாளங்களை செய்யறாங்க, அது உலகம் முழுவதும் ஓடி ஓடி செய்யறாங்க. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுறாங்களாமா? ஆனா வேதத்தை படிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது இவனு எல்லாம் அக்கிரம செய்தார்னு. சொல்லுங்க பாப்பா, பிதாவின் சித்தம் என்னவா இருக்கும்? பிதாவின் சித்தம் நன்மை செய்கிறது தான் பிதாவின் சித்தம். ரொம்ப சிம்பிளான பதில், நன்மை செஞ்சா போதும். ஏன்னா ரெண்டு மூணு வசனத்தில் அதுதான் வருது, அநேகர் நன்மை செய்தவர்கள் நித்திய ஜீவனை அடையும்படி புறப்படுவார்கள், தீமை செய்தவர்கள் நித்திய ஆக்கணிக்க புறப்படுவார்கள். ஆயிரம் ஆண்டு ஆட்சிக்குள்ள போற ஜனங்க எல்லாத்தையும் ஆண்டவர் எப்படி பிரிச்சு எடுக்கிறார்னா, நன்மை செய்கிற ஒரே ஒரு அளவுகோல் மட்டும்தான் பிரிச்சு எடுக்கிறார். தீமை செஞ்சானா அவனை நேரம் அக்னி நரகம், நன்மை செஞ்சிருந்தானா அவனை தேவனுடைய ராஜ்யத்துக்கு அனுப்பிடுறாரு. அவன் ரட்சிக்கப்பட்டானா, மனம் திரும்பினானா, ராமோஜனம் எடுத்தானா, அற்புதம் செஞ்சானா, அடையாளம் செஞ்சானா, பிசாசுகளை துரத்துனானான்னு பாக்குறது இல்லை, நீ நன்மை செஞ்சியா, அதுதான் ஆண்டவருடைய முதல் கேள்வி. அதனால் யார் அநேகர் யார் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக மாட்டாங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிற அநேகம் பேர் தேவனுடைய சமூகத்தில் அல்லது ஆயிரம் ஆண்டு ஆட்சியில் பிரவேசிக்க மாட்டாங்க. எல்லாருமே அவங்கள பற்றி தான் ஆண்டவர் சொல்கிறாரு, புறஜாதிகளை பற்றி சொல்லலை. எல்லாமே நாங்கள் பாபாஜனம் எடுத்தோம், நாங்கள் வந்து பிசாசுகளை துரத்தணும், அற்புதங்களை செஞ்சு அடையாளங்களை செஞ்சோம்னு சொல்கிறது எல்லாமே கிறிஸ்தவங்க தான். அதனால ஆயிரம் ஆண்டாட்சிக்குள்ள பிரவேசிக்கிறதுல அநேக கிறிஸ்தவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பங்கடைய முடியாது. வெளிப்படுத்தல் 16:13-14. வெளிப்படுத்தல் 16:13-14. போதும். அற்புதங்களை செய்கிற ஆவிகள் எங்கிருந்து வருதுன்னா, வலு சேர்ப்பம் அப்படின்னா லூசிபர், மிருகம், மிருகம் சொன்னா அந்தி கிறிஸ்து, அப்புறம் கள்ளத்தீர்க்க தரிசி. இப்படி மூணு பேருடைய வாயிலிருந்து புறப்படுறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அற்புதங்களை செய்கிற ஆவிகள். அந்த ஆவிகள் என்ன பண்ணுது, எல்லாம் கிறிஸ்தவ சமுதாயத்தில் தான் இருந்து ஜனங்களை கெடுக்குது. புறஜாதிகளை வந்து ஒன்றும் பண்றதில்ல, எல்லா கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிறவங்கள தான் அது ஏமாத்துது. அதனால் இந்த மூன்று வகையான அசுத்தாவிகள் அற்புதங்களை செய்து அவங்களுக்கு ஆளுகளை சேர்க்குது. அதனால் அற்புத அடையாளத்தை பார்த்து ஏமாந்து போனானா அது அவனுடைய பங்கு தான். அதனால் தேவனுடைய வார்த்தையின்படி நற்கிரியை செய்கிறவர்களாக இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். அற்புத அடையாளங்களை பின்பற்றி போனால் அக்கிரம செய்யக்காரனே உன்னை நான் அறியேன்னு சொல்லிடுவார். வெளிப்படுத்தல் 19:20. வெளிப்படுத்தல் 19:20. போதும். ஆயிரம் ஆண்டாட்சிக்கு முன்பதாக மிருகம்னா அந்தி கிறிஸ்து, அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்க தரிசியும், அப்புறம் இவங்களை அற்புத அடையாளங்கள்னால பின்பற்றின அந்த ஜனங்கள் எல்லாத்தையும் பிடிச்ச ஆண்டவர் என்ன பண்றாரு, நேரடியாக அக்னி நரகத்தில் போட்டுறாரு. அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்க தரிசி, இவங்களுடைய அற்புத அடையாளங்களை விசுவாசித்த ஜனங்கள் எங் எல்லாரும் எங்கே இருக்காங்கன்னா, எல்லாம் கிறிஸ்தவ சமுதாயத்தில் தான் இருக்காங்க. எல்லாத்தையும் பிடிச்சி நேரடி அக்னி நரகத்தில் ஆண்டவர் போட்டார். அது ஆயிரம் ஆண்டு ஆட்சி தொடங்கிறதுக்கு முன்பதாகவே. வெளிப்படுத்தல் 20:2-3. போதும், லூசிபரை மட்டும் என்ன பண்ணுறாங்க, 1000 வருஷத்துக்கு 1000 ஆண்டு ஆட்சிட்டு இருக்கிற ஜனங்களை யாரையும் எந்த தொந்தரவு பண்ணக்கூடாது, கட்டி பாதாளத்தில் அடைச்சி வச்சாச்சு. ஆனால் 1000 ஆண்டு ஆட்சி கடைசியில் 7 வருஷத்துக்கு ஆண்டவர் அறுத்து விட்டுருவாரு. கொஞ்ச காலம்னா அது 7 வருஷம். இன்னைக்கு இந்த 6000 வருஷத்தினுடைய கடைசியில் எப்படி 7 வருஷம் உபத்திரவ காலம் இருக்குதோ, அதே மாதிரி 1000 ஆண்டாட்சியினுடைய கடைசியில் 7 வருஷமும் உபத்திரவ காலம்தான். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, 1000 ஆண்டாட்சியில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற ஜனங்கள் நிறைய பேர் உருவாவாங்க. அந்த உருவாகி வர்ற ஜனங்களை அடையாளம் காண்பதற்காக இந்த சாத்தானை அவுத்து விட்டுறது. அவுத்து விட்டா என்ன பண்ணுவான், இவன் நிறைய அற்புதங்களை செய்வான், அடையாளங்களை செய்வான், அப்படி பண்ணுவான், இப்படி பண்ணுவான். இப்படி செய்யும்போது 1000 ஆண்டு ஆட்சியில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற ஜனங்களை அவன் என்ன பண்ணுவான், வஞ்சித்து அவர்களை பிடிப்பான். அப்போ கடைசியாக அவனையும் அந்த அவனுடைய அற்புத அடையாளங்களையும் பின்பற்றின 1000 ஆண்டு ஆட்சியில் கடைசியில் இருக்கிற ஜனங்களையும் சேர்த்து நேராக அக்னி நரகத்தில் போடுறது. அதனால் 1000 ஆண்டு ஆட்சியில் தீமை செய்கிறவர்களை அடையாளம் காண்பதற்காக ஆண்டவர் கடைசி 7 வருஷம் அவனை அவுத்து விட்டுருவார். அப்படி நிறைய 1000 ஆண்டு ஆட்சியிலையும் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படின்னா 1000 ஆண்டு ஆட்சி தொடங்கும் போது ஒரு 4 தலைமுறை 5 தலைமுறை ஒழுங்காக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் 500 வருஷம் 600 வருஷம் 700 வருஷம் உயிரோடு இருப்பான். அப்போ எப்படி இருப்பான் பாருங்க. அப்போ யாரை அடிக்கலாம், யாரை ஏமாற்றலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. ஆனால் அதுலேயும் தேவனுடைய வார்த்தைகளை ஏமாற்றி அல்லது மனுஷனுடைய சுயமாக பல காரியங்களை திட்டம் போட்டு இப்படியெல்லாம் இருந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற கொஞ்சம் துன்மார்க்கர்களும் 1000 ஆண்டு ஆட்சியில் உருவாவாங்க. அப்படி உருவாகும் போது ஆண்டவர் அப்படியே விட்டுருவார். விட்டு கடைசி 7 வருஷம் ஆகும்போது இந்த சாத்தான் அவுத்து விட்டுன்னு என்ன பண்ணுவான், அவன் வந்து நல்லா ஆட்டம் போடும். ஆட்டம் போட்டோன்னா இந்த ஜனங்களை என்ன பண்ணுவாங்க, இப்படிப்பட்ட ஒரு ஆளை நாங்கள் எதிர்பார்த்தோம், நீ தான் சரியான ஆள், நம்மெல்லாம் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கட்சி ஆரம்பித்து எல்லாம் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா துன்மார்க்கும் ஒன்றா சேருவான். ஒன்றா சேர்ந்த ஆண்டவர் என்ன பண்ணுவார், நீ உன்னுடைய ஆளுகள்லாம் கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிச்சிட்டியான்னு ஆண்டவர் கேட்டு நேராக வாங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதம் வச்சுருக்கேன்ட்டு நேராக அக்னி நேரத்தில் போட்டுருவார். சோத்ரா வெளிப்படுத்தல் 20:5-6. அக்னி நேரம் வேணான்னா தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிடும். வெளிப்படுத்தல் 20:5-6. போதும். அப்போ இதுல இடையில 1000 ஆண்டு ஆட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால யாராவது செத்துட்டாங்கன்னா அந்த செத்தவங்களுக்கு எப்ப நியாய தீர்ப்புனா 1000 ஆண்டு ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். 1000 ஆண்டு ஆட்சிக்கு தொடங்குறதுக்கு முன்னால யாராவது சாகாம இருந்தாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் பிடிச்சி ஆண்டவர் நியாயம் தீர்த்து நேரடியாக அக்னி நரகத்தில் போட்டுருவார். செத்தவங்க எல்லாமே 1000 ஆண்டு ஆட்சி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நியாய தீர்ப்பு. அப்போ இன்னைக்கு 1000 ஆண்டு ஆட்சியில் தொடங்கிருக்கும் போது சாகரக்கு சாகாமல் இருக்கிறது யாருன்னா இன்னைக்கு உயிரோடு இருக்கிற ஜனங்கள் தான். இந்த உயிரோடு இருக்கிற ஜனங்களில் அற்புதம் செஞ்சவன், அடையாளம் செஞ்சவன், விசுவாசங்களை துரத்துனவன், பாபாஜனம் எடுத்தவன், விசுவாசத்தில் ரொம்ப பலசாலியாக இருக்கிறவன் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அடையாளம் கண்டுபிடிச்சி நேரடி அக்னி நரகத்தில் போட்டுருவார். ஆனால் நன்மை செஞ்சவங்களை நேரடியாக ஆயிரம் ஆண்டு ஆட்சிக்குள்ள ஜனங்களாக அனுப்பிடுவார். இவங்க தான் என்ன பண்ணுறதுன்னா பழுகி பெருகி பூமியும் சமுத்திரத்தையும் நிரப்புவார்கள். அப்படின்னா ஆதாமுக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரோ அந்த ஆசீர்வாதம் எப்போ நிறைவேறுதுன்னா பழுகி பெருகி பூமியை நிரப்புறது இந்த ஆயிரம் ஆண்டாட்சிக்குள்ளே பிரவேசிக்கிறாங்கள்ல இந்த ஜனங்கள். அப்படின்னா ஆயிரம் ஆண்டாட்சி முடியும் போது தரையும் கடலும் ஜனங்களால் நிறைந்திருக்கும். பூமியில் அந்த அளவுக்கு ஜனங்கள் பெருகி இருப்பாங்க. அதனால தான் ஆண்டவர் இப்படி அழிக்க போகிற நேரத்தில் கடைசி நேரத்தில் ஆண்டவர் எப்படி பிரித்து எடுக்கிறாருன்னா நன்மை செய்கிற ஒரே ஒரு குணம் இருந்தால் போதும். எதாவது நல்லது செஞ்சுருக்கிறியா, பத்து கட்டளையில் எதாவது ஒரு நல்லது, எந்த நல்லதும் செய்யாமல் இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்தவனுக்கு தான். விசுவாசம் இருக்குதுன்ட்டு குளியை நோண்டி புதைச்சி வச்சிடுறது, பத்தாவதுக்கு ராபோஜனம் எடுக்கிறது, அப்புறம் பேய்களை துரத்துறது, இந்த மாதிரி எல்லா சேட்டையும் பண்ணிட்டு தனக்குத்தானே நீதிமானு சொல்லி இருந்துட்டு இருக்கிற எல்லா ஆளுகளையும் பிடிச்சி முதல் வேலையை அக்னி நேரத்தில் போடுறது. புறஜாதியெல்லாம் கூட நிறைய பேர் வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பாங்க. ஆனால் சாதாரணம் இருக்கணும், செத்துட்டாங்கன்னா அவங்க ஆயிரம் ஆண்டாச்சுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நியாய தீர்ப்பு. அதனால் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு ஆயிரம் தலைமுறையில் இல்லாத ஆசீர்வாதம் இந்த தலைமுறைக்கு இருக்குது. அதே மாதிரி ஆயிரம் தலைமுறையில் இல்லாத சாபமும் நம்ம இருக்கிற இந்த தலைமுறையில் தான் இருக்குது. அதனால் நாம் என்ன செய்வோம், நன்மை செய்கிறதற்கு புறப்படுவோம். யோவான் அஞ்சாம் அதிகாரம் 25-29 வரை வாசிப்போம். போதும் அப்படின்னா செத்தவங்க எல்லாருமே ஆயிரம் ஆண்டாட்சிக்கு பின்னால்தான் நியாய தீர்ப்பு. ஆனாலும் இங்கே மரித்தோர் அப்புறம் பிரேத குழியில் இருக்கிறவர்கள் எப்படி நன்மை செய்தவங்க நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு எழுந்திருக்கிறாங்க, தீமை செய்தவர்கள் ஆக்கினி தீர்ப்பு அடையும்படி பிரவேசிக்கிறார்கள். மரித்தவர் சொன்னால் ஆவியில் மறித்தவன், ஆவியில் மறித்தவங்க எல்லாருமே தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது திரும்பியும் ஆவியில் உயிரடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிரேத குழியில் இருக்கிறவர்கள், பிரேத குழியில் இருக்கிறவங்கன்னா யாருன்னு கேட்டீங்கன்னா விசுவாசத்தில் செத்தவன், நம்பிக்கையே இல்லாதவன், எந்த பிடிமானம் இல்லாமல் சபையில் இருக்கிறவங்க தேவனுடைய நீதியின் வசனத்தை கேட்கும்போது ஆவியில் மறித்தவனும் உயிரோடு எழுப்பான். நம்பிக்கையில் குறைவாக இருக்கிறவனும் அல்லது விசுவாசத்தில் குறைவாக இருக்கிறவர்களும் திரும்ப அவர்களும் உயிரடைவார்கள். இப்படி உயிரடையும் போது அநேகர் நன்மை செய்கிறதற்கும் புறப்படுவார்கள், அநேகர் தீமை செய்வதற்கும் புறப்படுவார்கள். அப்படியாக ஆயிரம் ஆண்டு ஆட்சிக்கு முன்பதாக ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் அநேகர் ஆயிரம் ஆண்டாட்சிக்குள்ளே பிரவேசிப்பார்கள், ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள் அநேகர் நேரடியாக அக்னி நரகத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள். அதனால் நம்ம எல்லாம் என்ன செய்வோம், நம்மளால் என்ன நல்லது செய்ய முடியுமோ அந்த நல்லது செய்கிறதுக்கு இன்னையிலிருந்து முயற்சி எடுப்போம். அதனால் ரட்சிக்கப்பட்டேன், நான் மனம் திரும்பினேன், ராபாஜனம் எடுத்தேன், விசுவாசிகளை துரத்துனேன், பேய் ஓடிச்சு, குடும்ப ஜபம் பண்ணுனா, அப்படி பண்ணுனா, இப்படி பண்ணுனா, அந்த ஊழியக்காரனை தேடி போனோம், கன்வென்ஷனை கலந்து கொண்டான்னு சொன்னால் எந்த ஒரு மரியாதையும் இல்லை. இதெல்லாம் ஆண்டவர் வந்து நியாயத்தீர்ப்பில் அதெல்லாம் கணக்கெடுக்கிறதே இல்லை. நியாயத்தீர்ப்பில் என்ன கணக்கெடுக்கிறாருன்னா நன்மை செஞ்சியா அல்லது நன்மை செய்யாமல் இருக்கிறவங்க எல்லாருமே தீமை செஞ்சவங்களாக தான் ஆண்டவர் வந்து கணக்கெடுக்கிறாரு. அதனால் நாம் என்ன பண்ணுவோம், பசியாக இருக்கிறவனுக்கு அப்படின்னா எழுத்தின்படி பசியாக இருக்கவன் இல்லை, உண்மையாக தேவனுடைய ஆகாரம் ஆவிக்குரிய பசியாக இருக்கும்போது தேவனுடைய உண்மையான ஆகாரத்தை கொடுக்குறவன் தான், ஆவிக்குரிய ஆகாரம் கொடுக்குறவன் தான் உண்மையான ஊழியக்காரன். அதே மாதிரி நீதியின் வஸ்திரம் இல்லாமல் இருக்கும்போது ஆவிக்குரிய நிலைமையில் நீதியின் வஸ்திரம் கொடுக்குறவன் தான் உண்மையான ஊழியக்காரன். அப்போ அவங்களுக்கு எழுத்தின்படி சாப்பாடு, எழுத்தின்படி வஸ்திரம், எழுத்தின்படி தங்கறதுக்கு இடம் கொடுக்கும்போது அவங்கள வந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதே மாதிரி 1000 ஆண்டு ஆட்சியில் அவங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை பிரித்து எடுக்கிறார். அதனால் எந்த அளவுக்கு நன்மை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நாம் நன்மை செய்ய புறப்படுவோம். நாம் ரசிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு, எத்தனை தடவை பைபிள் படித்தோம், எவ்வளோ மனப்பாடம் பண்ணியிருக்கிறோம், அதெல்லாம் முக்கியம் இல்லை, எந்த அளவுக்கு நன்மை செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறத ஆண்டவர் வந்து கேட்குறார். அதனால் நாம் காலத்தை தாழ்த்தாமல் எந்த அளவுக்கு நன்மை செய்ய முடியுமோ, ஆண்டவர் நம்மளை எந்த அளவுக்கு ஆசீர்வதிச்சிருக்கிறாரோ அந்தளவுக்கு நாம் நன்மை செய்யும்போது அதற்குண்டான ஆசீர்வாதம் நம்மளுக்கு இப்பொழுது அல்லது தேவனுடைய ராஜ்யம் தொடங்கிறதுக்கு முன்பதாகவே உடனடியாக உயிரோடு நேருக்கு நேராக நாம் பார்க்க முடியும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.